எனக்கு அருமையான தேவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11:5 நாம் தியானிக்க இருக்கிறோம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நோவா பேழையிலிருந்து வெளியில வந்த பின்பு, நோவாவை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய வம்சத்தார், அவனுடைய சந்ததியார், அவனுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள், அந்த சந்ததி உருவாகின பின்பு அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சமவெளியை பார்க்கிறாங்க. ஒரு பெரிய சமவெளி. அந்த சமவெளியை பார்த்து நம்ம அங்கங்கேயும் செதறி போயிடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினாராம். இந்த வேத பகுதியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னெல்லாம் நம்ம இந்த உலகத்துல செய்யறோமோ, மனுஷன் என்ன செய்தாலும் சரி, அதை பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்குகிறார். ஒரு வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதாம், எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறதாம். கண்கள் பார்க்கிறது ஒரு பக்கம், உலாவிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம், ஆனா இங்க மனுஷ செய்யறத பாக்குறதுக்கு ஆண்டவர் இறங்கியே வர்றாராம். அப்ப பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்தாலும் சரி, உங்க குடும்பத்தாராக, பிள்ளைகளாக, நீங்கள் வேலை ஸ்தலத்துல தொழில் செய்கிற இடத்துல, இப்படி நீங்க எந்த இடத்துல என்ன செய்தாலும் அவைகளை பார்ப்பதற்கு தேவன் இறங்கி வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்வதை பார்க்க என் தேவன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அகிலத்தையும் உருவாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின கர்த்தர், நீங்களும் நானும் செய்யறத பாக்குறதுக்கு இறங்கி வராராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இறங்கி வருகிற கர்த்தர் ஒரு முக்கியமான பாடத்தை இன்றைக்கு நமக்கு இந்த சம்பவத்துல இருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுங்களா? ஒருவேளை நீங்க செய்கிற காரியத்தை அவர் இறங்கி வந்து பாக்குறாரு. பாருங்க, பார்க்கும்போது நீங்களும் நானும் இன்க்ளூடு, உங்களையும் என்னையும் சேர்த்து தான். இது நாம் போதகர்கள்ல விசேஷித்தமானவங்க அப்படியெல்லாம் இல்ல, எல்லா மனிதரையும் ஒரே தராசுல வச்சு கர்த்தர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது, கர்த்தர் இறங்கி வந்து பார்க்கும்போது, ஒருவேளை கர்த்தருடைய விருப்பத்திற்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா செய்தா, ஒரு மூணு காரியத்தை அதுல இருந்து கர்த்தர் எனக்கு காண்பித்தார். கர்த்தர் அதை செய்வாராம். என்ன அப்படின்னா, ஒன்னு, நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியத்துல உங்களோட யாரெல்லாம் சம்பந்தம் கொள்ளுகிறார்களோ, ரிலேட்டட் பர்சனா இருக்கிறாங்களோ, அவங்க யாருமே நீங்க சொல்லுகிற அல்லது செய்கிற காரியத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப எளிமையான புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அருமையான தேவ பிள்ளைகளை, என் வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல சில காரியங்களை நான் செய்ய முயற்சி செய்திருக்கிறேன். அத தேவனுடைய திட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் யாருக்கிட்ட அந்த காரியத்தை சொன்னாலும் சரி, அல்லது சிலர் ஆமாமா சொல்லும் போது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி சில முக்கியமான காரியங்கள்லாம் நடந்து கடைசியில தமிழ்ல சொன்னா ஊத்தி முடிக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படித்தான் போகும். நிறைய காரியங்கள் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை நல்ல திட்டம் மாதிரிதான் உங்களுக்கு தோணும், ஆனா நீங்க அதை செயல்படுத்த நினைக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்க பிள்ளைங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுல தேவனுடைய திட்டம் இல்லை அப்படிங்கறதுடைய ஒரு சிக்னல் தான் அது. நீங்க செய்ய நினைப்பீங்க, நல்லா எப்படியாவது இதை செஞ்சிடணும்னு நீங்க முயற்சி எடுப்பீங்க, ஆனா தேவனுடைய திட்டம் அதுல இல்லாதபடினால கர்த்தர் உங்க முன்னாடி இருக்கிறவங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இது முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் நீங்க செய்கிற காரியத்துல அவருடைய திட்டத்துல நீங்க இல்ல, அவருடைய விருப்பத்தை நீங்க செய்யல அப்படின்னாலே அடுத்த காரியம் ஆண்டவர் செய்கிறது கன்ஃபியூஷன் தான், குழப்பத்தை தான் உண்டு பண்ணுகிறார். சில காரியங்கள் எல்லாம் மனுஷர்கள் செய்வாங்க. ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். போதகர்கள் நாங்கள் நான்கு ஐந்து பேராக சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் நடத்துவதற்கு தான் முயற்சி செய்தோம். கன்வென்ஷன் நடத்துவது ஆண்டவருக்கு சித்தமா இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சித்தம் தானே சொல்லணும், கண்டிப்பா ஆண்டவர் சித்தத்தின்படி தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனா அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அதை செய்யறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியமா இருந்துச்சு. ஆனா அது எங்களுக்கு தெரியாதபடினால நாங்க பாட்டுக்கு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்க செய்ய ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல, அந்த வேலை முன்னாடி போயிட்டு இருக்குது, ஒரே குழப்பம். போதகர்கள் தான், ஆனா குழப்பம். நான் ஒண்ணு சொல்லுவேன், அது இன்னொருத்தர் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவர் அப்படி சொல்றாரு, இது இப்படிலாம் செய்ய முடியாது அப்படிம்பாங்க. ஒரே குழப்படி. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன், தேவனுடைய விருப்பத்தின்படி அல்லது அவருடைய நேரத்துல நம்ம காரியங்களை செய்யலைன்னா கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கூட நீங்க பாருங்க, சில காரியத்தை செய்யணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க கணவன், ஆனா மனைவிக்கு அது புரியவே புரியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க, கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருப்பாங்க. மனைவி சில காரியத்தை செய்ய நினைப்பாங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய திட்டம் அதுல இல்லைங்கிற ஒரு அடையாளம் தான் அது. அருமையான தேவ பிள்ளைகளை, மூணாவது காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு திட்டமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா, இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுகிறது, நம்மை விட்டு சிலர் விலகி போக ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்ம தனி மரமா ஆக ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க, நெருக்கமானவங்க எல்லாம் இருக்கிறவங்க நம்மளை அறியாம நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல குறிப்பா ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவர் கூட நம்மை விட்டு போய் விடுவார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் கூட நம்மை விட்டு போய் விடுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு டேஞ்சரான காரியத்தை உங்களுக்கு நான் இந்த கால வேளையில இந்த தியான நேரத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது, தேவனுடைய திட்டத்தை அல்லது தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்வோமே ஆனால், 11:6 இப்படி சொல்லுகிறது, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இப்படித்தான் நம்ம சில நேரத்தில் நினைப்போம், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு, நல்லா ஊழியம் செய்கிறேன், அதனால நான் செய்யறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நான் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இறங்கி போய் அவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணுவோம்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய திட்டம் என்பது மிக மிக முக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க தேவனுடைய திட்டத்துல இருக்கிறீங்களா, தேவனுடைய சித்தத்தை செய்யறீங்களா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட செய்திகளை உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு ஒன் மோர் சான்ஸ் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய திட்டத்துல இருக்கணும்ப்பா, உங்களுடைய திட்டத்தை விட்டு நான் விலகிடக்கூடாது டேடி. நன்றாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பார்க்கலாம். இயேசுப்பா, நான் உங்க திட்டத்தை விட்டு விலகிடவே கூடாது. நான் திட்டத்தை விட்டு விலகினா கன்ஃபியூஷன் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, யாரும் என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் தனி மனுஷனா மாறிடுறேன். இயேசுப்பா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வராம இருக்கணும்னா, குடும்பத்துல குழப்பம் இல்லாம இருக்கணும்னா, நான் உம்முடைய சித்தத்தை செய்யற பிள்ளையா இருக்கணும். இயேசுப்பா, நான் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்யணும் டாடி. உங்க சித்தம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள எனக்கு கிருப்பை தாருங்க. இன்னும் கையை நல்லா உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பார்க்கலாம், சொல்லுங்க. ஒருத்தர் கூட அமைதியா இல்லாதபடி எல்லாரும் சொல்லணும் இந்த காலை நேரத்துல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்ரிடே நம்ம ஆண்டவருடைய சித்தத்துலதான் இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இப்போ இந்த ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்க, ஹைவேல போயிட்டு இருக்கிறேன், இந்த ஹைவேல தான் போயிட்டு இருக்கிறதா அப்படிங்கறத நான் ப்ராப்பரா அதை உறுதிப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பாதை வேற எங்கேயோ போயிடும். இதுதான், இது மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையோ. தேவனுடைய சித்தத்துல நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்தணும், அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தணும். நீங்க கேப்பீங்க, நான் டெய்லியா உறுதிப்படுத்தணும், டெய்லி உறுதிப்படுத்தினா ரொம்ப நல்லது, ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொள்றது நல்லது, சொல்லுங்க. ஆண்டவரே கை தூக்கி, இயேசுப்பா நான் அனுதினமும் உங்க சித்தத்தை செய்யணும்ப்பா, நான் அனுதினமும் உங்க பாதையில நடக்கணும்ப்பா, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் கணவனும் என் மனைவியும் என் மனைவி என் பிள்ளைகள் என் குடும்பத்தார் என் நண்பர்கள் நாங்க எல்லாரும் அப்பா எங்க சபை உங்க சித்தத்திலேயே இருக்கணும் டாடி. எத்தனை பேர் கை சுத்தி கை தூக்கி சொல்றீங்க? ஒரு கையை இருதயத்துல வச்சுக்கங்க, ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்றீங்களா? இயேசுப்பா நாங்க உங்க சித்தத்தை விட்டு விலகிறவே கூடாதுப்பா, உங்க சித்தத்தை விட்டு விலகிறவே கூடாதுப்பா, உங்க சித்தத்துக்குள்ளேயே நாங்க இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்குள்ள இருந்து பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்துல நீங்க 1% கூட பிசகாம அதுக்குள்ளே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, உங்களுக்குள்ள போராட்டங்கள் இல்லை, வீடு சமாதானமும் சந்தோஷமும் பரலோகமும் ஒரு குட்டி பரலோகமாய் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். நம்புகிறவர்கள் அம்மையன் ஆண்டவரே, என்னுடைய வீட்டுல அப்பா இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், குழப்படி வேண்டாம், அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, இந்த வீட்டுக்குள்ள குழப்படி சச்சரவு எல்லாம் வேண்டாம் தகப்பனே, நாங்க எல்லாரும் உங்க சித்தத்துக்குள்ள இருக்கணும் டாடி. ஓ பிரைஸ் யூ ஜீசஸ், நாங்க எல்லாரும் உங்க சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா, உதவி செய்யுங்க சொல்லுங்க. கர்த்தரை போய் உதவி செய்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலவேளைக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உடைய சித்தத்துக்குள்ள நிரம்பி இருக்க உதவி செய்யும். இந்த நாளில் ஏதாகிலும் தேவைகள் இருந்தா, குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தா அதெல்லாம் மாற்றி போடுங்க. கரணை கடலே அன்பின் பிதாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்கு ஆண்டவரே புதிய அனுபவங்களை புதிய ஆசீர்வாதங்களை தாரும். வேலை தேடி இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யும். ஆண்டவரே குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும். மனிதர் தயவு உண்டாகட்டும், தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு வெற்றியுள்ள நாளாய் மாறட்டும் பா. என்னெல்லாம் விரும்புகிறார்களோ அதெல்லாம் உம்முடைய பரலோக சித்தத்தின்படி நடக்கட்டும். உதவி செய்யும். அவர்கள் உம்முடைய சித்தத்துல இருக்க கிருப தாருங்கப்பா. அப்படி நீங்க செய்கிறதற்காக நன்றி டாடி. கருத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் போல் எல்லா நாளும் ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.